நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க சந்தோஷ், ஸ்னேக் சந்தோஷ். இவர் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் நேச்சர் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் அதோட வாலண்டியர் ரெஸ்கியூவர். இவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு நீங்கள் யூகிச்சிருப்பீங்க இல்லைங்களா? பாம்பு வந்துருச்சு, யானை வந்துருச்சு, புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுங்க வர்றதில்லை, அதுகளோட தடத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படின்ட்டு தான் சந்தோஷ் உள்ளே வர்றதுக்குனால நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சரி, இப்போ இந்த அமைப்பின் மூலமாக இந்த மிருகங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்க, ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள நிகழ்வுகள் அதெல்லாம் பற்றி அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சந்தோஷ்.
வணக்கம்.
அதெல்லாம் நீங்கள் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, யானைகள் கரடிகள்லாம் கூட ஊருக்குள்ளே வருது, அதை வந்து நாங்கள் விரட்டி அடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. யானை வந்து வர்றது நம்ம அதிகமாக கேள்விப்படுறது ஒன்று, தண்ணிக்காக வருது. கரடி எந்த ஏரியாவுக்கு வந்துச்சு, எப்படி அதெல்லாம் நீங்கள் விரட்டுறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
போன மாதம் கூட கரடி இந்த பூண்டி சைடில் வந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பரில் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து தானாக வரதில்லை, காட்டுப்பகுதியில் பாதியில் அணைச்சி எல்லாம் அங்கங்கே வீடுகள் கட்டிடுறாங்க. தண்ணிக்கொசரம் எல்லா மிருகங்களும் கீழே இறங்கத்தான் வேணும். அதனால் இவங்க வழித்தடத்தில் யாராவது மிருகம் வர வழித்தடத்தில் யாராவது சென்றாலோ அதுக்கு பிடிக்காத மாதிரி எது சொன்னால் தற்காப்பாக மனிதங்களை கண்டிப்பாக தாக்கக்கூடும். விரட்டுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 members அப்படியே போவோம். போனே பைக்கில் பட்டாசெல்லாம் வச்சு அது வனப்பகுதியை நோக்கி, அதோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வனப்பகுதியை நோக்கி பட்டாசு அடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வனப்பகுதிக்குள்ளே விரட்டிட்டு அப்புறம் திரும்பி வரும். கரடி தண்ணிக்காக வருதுங்க மேடம். தண்ணி பிரச்சனையினால தான் அனைத்து மிருகங்களுமே ஊருக்குள்ளே வர காரணமே தண்ணி பிரச்சனைனால தான். அது இவங்க கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா, தண்ணி பிரச்சனை இல்லாமல் போச்சுன்னா மிருகங்கள் ஊருக்குள்ளே வரதை ரொம்பவுமே தடுக்கலாம். அதுக்கு வந்து உணவுன்னு கிடைக்கலைன்னா எந்த பகுதியிலையும் வேணாலும் போய் அது உணவு சாப்பிடக்கூடிய தன்மையுள்ளது மிருகம். அதோட வழித்தடத்தில் யாரும் எந்த ஒரு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
கரடி வந்து மனிதனை தாக்குமா?
அதோட வழிப்போக்குதுல அதுக்கு பிடிக்காத மாதிரி எது செஞ்சாலும் கண்டிப்பாக மனிதனை தாக்கும்.
இப்போ யானை வந்துருச்சு அப்படின்னா யானைக்கு வந்து 20 feet வரைக்கும் தான் கண் பார்வை தெரியும், சைடில் அதனால் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் யானை வந்தால் சைடில் போக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அசந்தர்ப்பத்தினால ஒரு கரடியை பார்க்க நேரிட்டுது அல்லது ஊரில் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஒரு முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கை என்னவாக இருக்கும்?
கரடி வந்ததுன்னா உடனே நம்ம இன்னும் உடனே வனத்துறைக்கு கால் பண்ணிடணும், புரிஞ்சுங்களா? அதை விட்டு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் தன்னால் எடுத்தோம்னா அது பாதிப்பாகத்தான் முடியும். அதனால் உடனே வனத்துறைக்கு போனால் அவங்களால முடிஞ்ச உதவியை எங்களையுமே ரெஸ்கியூருக்கு ஃபோன் பண்ணி அது அவங்களால முடியலைன்னா நாங்கள் என்ன ஒரு எங்களுக்குன்னு ஒரு நிறைய வழித்திட்டங்கள் வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு மிருகங்களை வந்து பத்திரமாக அதை வனப்பகுதியில் அனுப்பிச்சு வச்சுருவோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பாம்பு. பாம்புகள் வந்து அடிக்கடி ஊருக்குள்ளே வருது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்படுறோம். வாரத்துக்கு ஒரு பாம்பையாவது எங்கள் ஏரியாவில் நாங்கள் பார்த்துடுறோம், பக்கத்தில் சொல்லவும் கேள்விப்படுறோம். அதோட தடத்தில் தான் நம்ம போயிருக்கிறோம். மெயினாக எந்த வகை பாம்புகள் வருது?
பாம்புகள் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாம்புகள் ரொம்ப கொடிய விஷயம் உள்ள பாம்புகள் மனிதன் வாழக்கூடிய இடத்துல இருக்குது, அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒன்று கண்ணாடி விரியன், 2 நாகப்பாம்பு, 3 சுருட்டி விரியன் சொல்லுவாங்க, 4 கட்டி விரியன், புரிஞ்சுங்களா? இந்த 4 பாம்புமே மனிதன் உயிரை எடுக்கக்கூடிய கொடிய விஷயம் உள்ள பாம்புகள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் 202 வகை பாம்புகள் இன்னும் நம்ம மனிதன் வாழக்கூடிய இடத்துல இருக்குது, வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அது வர பாம்புகள் அத்தனை உள்ள விஷமற்றவை பாம்புகள். இந்த 4 பாம்புகள் மட்டுமே தான் விஷமுள்ள பாம்புகள், மீதி வேற என்ன கலரில் அந்த 4 பாம்புகள் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டேன், ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மீதி வர பாம்புகளை விஷமற்ற பாம்புன்னு தெரிஞ்சு நீங்கள் பயப்படாமல் தெரிஞ்சு ஈஸியாக அதை விரட்டி விடலாம், இல்லைன்னா எங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கலாம், ஏதோ ஒரு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நாங்கள் உடனே பண்ணிடுவோம். நாகப்பாம்புன்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம பக்கத்தில் போனனால அது தற்காப்புக்காக அந்த படத்தை விரித்து நம்ம பக்கத்தில் வராதேன்னு வார்ன் பண்ணும். டைரெக்டாக எடுத்தாலும் அது கடித்தாலும் விஷக்கடி கடிக்காது, நம்ம நினச்சிக்கிறதான். அந்த மாதிரி பாம்புகளை பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் எந்த ஒரு தொந்தரவு பண்ணாமல் நம்ம ஒரு 4 க்ரௌடாக வீட்டு பகுதிக்குள்ளே வந்துச்சா கொஞ்சம் அந்த பாம்புலேருந்து ஒரு 4 தள்ளி நின்ட்டோம்னா அந்த பாம்பு நகராமல் இருக்கும். எங்களுக்கு உடனே தகவல் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து பத்திரமாக அதை பிடிச்சிட்டு போயிடும். கண்ணாடி விரியன் பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பாட்டவே இருக்கும், இல்லை மலைப்பாம்போட கலர் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஊர் மக்கள் எல்லாம் என்பது மலைப்பாம்புன்னு நினச்சி அசால்ட்டாக கையிலேயே பிடிச்சிருவாங்க, பிடிச்சி நிறைய பேர் கடி வாங்கி இறந்துருக்காங்க. நான் ஜிஹெச்லேயும் கூட போன மாதம் வந்திருந்தாங்க இந்த மாதிரி பேஷண்ட்டு. இதனால் கண்ணாடி விரியனுக்கு மலைப்பாம்புக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது கண்டிப்பாக ஐடென்டிஃபை ஃபோட்டோவில் காமிச்சா மட்டும்தான் தெரியும். நீங்கள் நெட்டில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் வைப்பார்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கண்ணாடி விரியனோட ஃபோட்டோ வரும். பைத்தான்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மலைப்பாம்போட ஃபோட்டோ வரும். இது தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய இடத்துல மலைப்பாம்பு வர்றது ரொம்பவுமே கஷ்டம், ரேர். ஏன்னா அதிகமாக வரக்கூடிய கண்ணாடி விரியன் கொடிய விஷம் உள்ள பாம்புகள் தான் வரும். அதோட ஹையஸ்ட் மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet தான் வளரும். க்ரோத் நல்லா இருக்கும். ஏன்னா மற்ற நாகப்பாம்புனா வார்னிங் கொடுக்கும், இந்த கண்ணாடி விரியும் வார்னிங்கே கொடுக்குற டைரெக்டாக அந்த பக்கம் அந்த பாம்பு பக்கத்தில் யார் கிராஷ் ஆனாங்கனாலும் டக்குன்னு உடனே கடிக்கக்கூடிய தன்மை உள்ளது கண்ணாடி விரியன். அதனால தான் இந்த கண்ணாடி விரியினால் அதிக மக்கள் இறக்குறாங்க. நாகப்பாம்பு கடிச்சுன்னா விஷக்கடியோடு இருக்காங்க, தற்காப்புக்காக அதோட விஷம் வந்து ரொம்ப முக்கியம். நாகப்பாம்புக்கு கடித்தாலும் விஷம் இல்லாத கடி மட்டுமே கடிக்கும் சரிங்களா, அதுக்குன்னு விஷம் இல்லாமல் கடிக்குன்ட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. விஷக்கடி கடித்தாலும் சரி விஷம் இல்லாத கடிச்சு, ஆனால் இந்த கண்ணாடி விரியின் அப்படி கடிக்காது, எடுத்தால் விஷக்கடி தான் கடிக்கும். எல்லாம் மற்ற பாம்பு விட எல்லா பாம்பு விட கண்ணாடி விரிக்கும் 1 inch வளர பல்லு வளரக்கூடியது, அதனால் விஷத்தன்மையும் அதுக்கு அதிகமாக உள்ளது, இரத்த நாளங்களையும் தாக்கக்கூடிய ஒரு விஷம் சரிங்களா. அதனால் கடித்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடணும். சுருட்டை விரியின் பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷத்தன்மை உள்ளது, அதில் கடித்து இறத்துக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான், ஏன்னா அது ரொம்ப அந்த ராக்கி ஏரியாஸில் ரொம்ப அதிகமாக காணப்படும். அது பார்த்தீங்கன்னா கடித்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே சிம்டம்ஸ் காட்டாது, கொஞ்சம் லேட் ஆகும். உடனே நீங்கள் எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் அதை இந்த 4 பாம்பு நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4 விஷமுள்ள பாம்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டனாலே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. கடித்த பாம்பு என்னங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உடனே உங்களுக்கு மருத்துவம் கொடுத்து விஷமுறிவு மருந்து கொடுத்து உடனே காப்பாற்றிடுவாங்க. சுருட்டி விரியின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி நீளம் தான் இருக்கும். ஆமாம், நம்ம ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 அடி நீளம் வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேலே நம்ம ஊரில் வளராதுங்க சரிங்களா. அந்த மாதிரி ரொம்ப இந்த பாறை இடுக்கில் ரொம்ப புஷ்ஷான இடத்துல செடி கொடியில் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக காணப்படும். கடிக்கிற தன்மையும் அது ரொம்ப வெகு ஃபாஸ்ட்டாக கடிக்கக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு பாம்பு. கட்டி விரியின்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வராது, அதிகமாக இரவு நேரத்தில் வரக்கூடிய ஒரு பாம்பு. அது பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாய நிலத்தில் வாழக்கூடிய ஒரு பாம்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, விவசாய நிலத்தில் வேலை முடிச்சுட்டு வந்தானே இந்த கைத்து கட்டல் இல்லை தரையில் அப்படியே துண்ட வச்சு படுத்து தூங்கிடுவாங்க, காலையில் எந்திரிக்கப்போ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. காரணம் இந்த கட்டி விரியினுங்கிற பாம்பு மனித வெப்பத்துக்காக உள்ளே வந்து பெட்ஷீட்குள்ளே வந்து படுத்துரும். இவங்க கை கால் போடுறப்ப தெரியாப்ப அந்த பாம்பு மேலே கை பிடிச்சுன்னா கடிச்சிடும். ஆனால் இந்த பாம்பு கடித்த பெயினே தெரியாது உடனே, அதனால் தூக்கத்திலேயே உடனே இறந்து போயிடுறாங்க கட்டி விரியும். ஆனால் இந்த பாம்பு கடித்து இறந்தவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி, ஏன்னா இது இரவு நேரத்தில் மட்டும்தான் வரக்கூடிய ஒரு பாம்பு.
இப்போ ஆஸ்பத்திரி சமீபத்தில் இல்லைன்னு வைங்களேன், பக்கத்தில் இல்லை, பாம்பு கடிச்சிருச்சு, முதல் உதவியாக ஏன்னா நீங்கள் ரெஸ்கியூவர் 7 வருஷமாக பாம்பு கடித்த உடனேயே முதல் உதவி டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க, அந்த கடிவாய் கடிபட்ட இடத்துல கூட அதை கீறி விட்டுட்டு நம்ம சினிமாவில் பார்க்குறோம் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு எடுக்கிறாங்க, அதெல்லாம் சாத்தியமானு தெரியல, என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்.
பாம்பு ஒரு கடிபட்டதுன்னா அது விஷமுள்ள பாம்பா இல்லை விஷமற்ற பாம்பாங்கிறது முதல்ல தெரிஞ்சு, விஷமுள்ள பாம்புன்னு கடிபட்டதுன்னா உடனே இந்த கடித்த இடத்துல உடனே கட்டு போகிறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க எல்லா மக்களும், ஆனால் கட்டு போகிறது வந்து ரொம்பவே தவறு. கட்டு போடுவதனால அந்த கடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆயிரும், அந்த இடத்தவே நம்ம எடுக்கக்கூடிய உறுப்பிழப்பு கண்டிப்பாக ஏற்படும். கட்டு போடுறது ரொம்பவுமே தவறு சரிங்களா. கடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குளிர்ந்த நீலால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நேராக கட்டும் போ எதுவுமே போடாமல், உங்கள் வீட்டில் 2-wheeler இருந்தாலும் சரி இல்லை 4-wheeler இருந்தாலும் சரி உடனே யாரோ ஒருத்தர் டிரைவ் பண்ண சொல்லிட்டு நேராக ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் போகணும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே போயிடாதீங்க.
பாம்புகளுக்கு பிடிச்சமான உணவு எது, ஏதாவது நுணலும் தன் வாயால் கெடும்ட்டு ஒரு பழமொழி இருக்குது, தவளை வந்து கத்தியே தான் இருக்க இடத்த பாம்பு காமிச்சு கொடுத்துரும் அப்படின்ட்டு, தவளை மட்டும்தான் சாப்பிடுமா, அப்புறம் நீங்கள் சொன்னீங்க வீட்டை சுற்றி உள்ள அசுத்தங்கள் சாப்பிட்றது கூட வரும் அப்படின்னீங்க.
பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் மட்டும்தான் சாப்பிடும், பார்த்தீங்கன்னா அது இலி தவளைகள் சிறு வகையான கோழி குஞ்சு பூனைக்குட்டி நாய்க்குட்டியும் கூட முழுங்கியிருக்கும் முழுங்கிடும் சாப்பிடும். இந்த மாதிரி சிறு வகை பிராணிகள் அத்தனையுமே பாம்புகள் சாப்பிடும். ஆனால் பாம்புக்கு ரொம்ப பிடித்தமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா இலி ஒன்று தான்.
இந்த அமாவாசை சமயத்தில் பாம்பு சட்டையை கழட்டி போடும், சட்டையை உரிக்கும் அப்படின்றாங்களே, அது உண்மையா? சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் அது டெட் ஸ்கின் தான், அது எவ்வளோ தூரம் உண்மை? அந்த பாம்பு சட்டையெல்லாம் கூட எடுத்து வீட்டுக்குள்ளே பத்திரப்படுத்தி வைப்பாங்க, வச்சா நல்லது ஐஸ்வர்யமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. எந்த வகை பாம்புகள்லாம் அந்த சட்டையை உரிக்குது, இது ஒரு கட்டுக்கதை தானா, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
பாம்புகள் வந்து சொல்லுவாங்க சட்டையை அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு தான் உரிக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சும்மா போய் தான். பாம்புகள் வந்து அதோட உடம்புல இருக்கிற செல்கள் செத்து போச்சுன்னா அந்த ஸ்கின்னை உரிக்கும், அதோட சட்டையை உரிக்கும். அதை அமாவாசை பௌர்ணமின்னு கிடையாது, 10 நாளும் கூட ஆகலாம், 2 நாளுக்கு இருக்கவங்க கூட உரிக்கலாம், ஏன்னா அது டைமிங் சொல்ல முடியாது. அதுக்கு எப்போ முடியுதோ எப்போ அதோட உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் செத்து போகுதோ அந்த ஸ்கின் தோல் உள்ளது உடனே அந்த தோலை உரிச்சுட்டு உடனே ரீஃப்ரெஷ் ஆகிடும் அந்த. ஆனால் அந்த தோலை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகளுக்கு கண்ணுகள் ரொம்ப பார்வைகள் ரொம்ப கம்மியாக தெரியும், அதனால் சொல்லுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை தான், அமாவாசைக்கு உரிக்கும் பௌர்ணமிக்கு உரிக்கிங்கிறது வந்து ஒரு பொய்யான தகவல் தான். ஆனால் பாம்புக்கு எப்போ வேணாலும் உரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும், பள்ளி முதல் கொண்டு உரிக்கும்.
காது ஷார்ப்பாக இருந்தால் கூட பாம்பு காது அப்படிம்பாங்க, ஆனால் பாம்புக்கு காதே இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் நாக்கை நீட்டிகிட்டு இருக்குது, அது வந்து சுற்றி அந்த உணர்வுகளை உணர்றதுக்காக தான் அந்த நாக்கை நீட்டுது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த சத்தம் அதெல்லாம் அது எப்படி பாம்புகள் உணருது?
கண்டிப்பாங்கம்மா, பாம்பு வந்து அதோட உணவுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நாக்குனால உணர்வுகள் மூலியமா தெரிஞ்சுக்கூடியது. பாம்புக்கு காதுங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. சிறு அசைவினாலையுமோ சிறு உணர்வுகளால உடனே கண்டுபிடிக்கக்கூடியது பாம்புகளுக்கு ஒன்று. பாம்புக்கு காதுங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அடிக்கடி சொன்ன இல்லையா, நம்ம மனிதன் வாழக்கூடிய இடத்துல நான்கு விஷப்பாம்புகள் இருக்கும்னு. இந்த கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு, கட்டி விரியன். கண்டிப்பாக அந்த நாலு பாம்புமே நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாம்புகளோட பிரச்சனை இருக்காது. ஏன்னா மீதி வர பாம்புகளுக்கு அத்தனையுமே விஷம் இல்லாத ஒரு பாம்புகள், சரிங்களா? அதனால கண்டிப்பாக அந்த நாலு பாம்பு பற்றி கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
பாம்புகள் வந்து நீச்சல் அடிக்குமா? தண்ணிக்குள்ளே வேகமாக போகிறத பார்த்துருக்கோம். அது தண்ணி பாம்பு மட்டும்தான் போகுமா, இல்லை எல்லா வகை பாம்புகளுமே தண்ணியில் போகுமா?
எல்லா வகை பாம்புமே தண்ணிக்குள்ளே நீந்துங்க மேம். எல்லா வகை பாம்புமே தண்ணிக்குள்ளே வேகமாக போகக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாம்பு கடிச்சுன்னா இந்த இடத்துல கட்டு போடுவாங்க. கட்டு போடுறது தவறுன்னு நான் முதலே சொன்னேன். அதே மாதிரி கீறுவாங்க, இந்த கடிச்ச இடத்துல கிழிச்சுட்டு ரத்தத்தை உரியது, அது ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷமே இல்லாத சாரை பாம்பு ஒன்று கடத்திடுச்சு. உடனே ஐயோ அம்மாமா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்டு வந்தா அப்படி. உடனே வந்து அவர் என்ன பாம்பு கடிச்சிச்சு, விஷமுள்ள பாம்பு தான் அவர் கடிச்சிச்சுன்னு நினச்சிட்டு உடனே பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து, அவர் வச்சிருந்த கத்தி எடுத்து அவர் காலை அறுத்து விட்டுட்டு அப்படி. அறுத்து விட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் அப்படி. போகிற வழியில் என்னாச்சுன்னா அது பாம்பு கடித்த பாம்பு விஷம் இல்லாத பாம்புன்னு அவருக்கு தெரியல. இவர் அறுத்து விட்ட ரத்தப்போக்குனாலேயே அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே இறந்துட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு யாருமே அறுக்கிறதோ கையில் கடித்து உடனே கட்டு போடுறது உண்மையுமே தவிர்க்கணும், சரிங்களா?
நீங்கள் சொன்ன மாதிரி விஷப்பாம்பா விஷம் இல்லாத பாம்பான்றது ஒரு இது. பயத்தினாலே பாதி இறப்புகள் நேரிடுது இல்லைங்களா? பயத்தினால தான் நிறைய பேர் சாகுறாங்க.
முதல்ல பாம்பு கடிச்சோன்னே நீங்கள் முதல்ல பதட்டமே படக்கூடாது. பதட்டப்படுறதுனால நீங்கள் எவ்வளோ பதட்டப்படுறீங்களோ அந்த ரத்த ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி விஷமும் வேகமாக பரவும். அதனால் பதட்டமே படக்கூடாது. கடித்து உடனே கூலாக அதே இடத்துல நின்று, அதே மாதிரி பாம்பு கடிச்சோன்னா உடனே ஓடி போகக்கூடாது. ஓடி போய் யாராவது கூப்பிடு, பக்கத்துலேயும் நின்று யாரோ இருக்காங்களோ பக்கத்தில் இருக்க நடக்காமல் உடனே யாரோ இருக்காங்க கூப்பிட்டு ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு கூலாக ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 100% எப்படி போனீங்களோ அப்படியே வந்துடலாம்.
நீங்கள் கூலாக சொல்லிட்டீங்க, ஆனால் கடிப்பட்டவருக்கு தானே தெரியும், படபடப்புலேயே ஓடுவாங்க. அப்போ ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது சீக்கிரமாக அந்த விஷம் பரவும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வர்றீங்க. சரிங்க சந்தோஷ், இப்போ நிறைய பாம்பு பச்சை பாம்புலாம் கூட வீட்டுக்கு வருது, செடி கொடி அதிகமாக இருந்தால் வரும். பச்சை பாம்பு கண்ணை கொத்தும் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக சொல்லுங்களேன்.
பச்சைப்பாம்பு கண்ணை கொத்துங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. பச்சைப்பாம்பு அது எங்கே கிடைக்குதோ அங்கே கிடைக்கும். கடிக்க நல்லா கடிக்கக்கூடிய தன்மை உள்ளது பச்சைப்பாம்பு. இப்போ அது விஷமற்ற பாம்பு லிஸ்ட்டில் அந்த பாம்பு எடுத்துட்டாங்க, அது விஷம் கிடையாது. இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இப்போ பச்சைப்பாம்பு முதல் மாதிரி நம்ம இப்போ பார்க்குறதும் கூட கிடையாது. ஏன்னா மரங்கள் நிறைய அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பாம்பு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல எங்கே போய் ஒரு தெருவில் நடந்தாலே 4-5 பச்சைப்பாம்பு மரத்தில் பார்த்துருவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 பச்சைப்பாம்பு தான் பிடிச்சிட்டு இருக்கேன், ரெஸ்க்யூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா பச்சைப்பாம்பு இனங்கள் ரொம்ப அழிஞ்சு கொண்டு வந்துட்டுருக்குது. அதனால மரம் செடிகள் எல்லாமே அழிச்சிட்டாங்க. அதனால் அது வாழ்கிறக்கு இடமே இல்லை. அதனால் பச்சைப்பாம்புகள் எங்கே பார்த்தீங்கனாலும் தயவு செஞ்சு யாரும் அடிக்க வேண்டாம். அது மரத்துலேருந்து அது விட்டுருங்க, அது யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. கண்ணை கொத்துங்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை.
சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாம்பு முட்டை போடுது இல்லையா, எந்த வகை பாம்பெல்லாம் முட்டை போட்டு அடகாக்குது, எதெல்லாம் வந்து குஞ்சு பொறிக்கும், அது ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாம்பு அந்த முட்டை அடகாக்கும் போது கூட இந்த மல்லிகைப்பூ வாசம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லுங்கள். சில மூட நம்பிக்கைகள் பாம்பை பற்றின மூட நம்பிக்கைகள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள்.
பாம்பை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நிறையா மூட நம்பிக்கைகள் இருக்குது, சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லணும். இந்த பார்த்தீங்கன்னா கொம்பேரி மூக்குன்னு சொல்லுவாங்க, அது விஷமே இல்லாத ஒரு பாம்பு. ஆனால் அந்த பாம்பு கடித்த ஒரு பழமொழியும் இருக்குது சொல்லுவாங்க. அந்த பாம்பு கடித்தா நம்ம சுடுகாட்டு வரைக்கும் வந்து பார்க்கும், அவங்க எரிக்கிற வரைக்கும் நின்று பார்க்கும் அப்படின்னு ஒரு அது இன்றைக்கு வரைக்கும் மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது விஷமே இல்லாத ஒரு பாம்பு இப்படி நிறையா இருக்குது. அதேமாரி இந்த நாகப்பாம்பு மகிடிக்கு ஆடுது அப்படிங்கிறது அது ஒரு கட்டுக்கதை இருக்குது. மகிடிக்கு ஏன்னா பாம்புக்கு வந்து காதுங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. எந்த ஒரு அசைவும் நல்லா வாட்ச் பண்ணும், சரிங்களா? அசைவினால அவங்க அந்த மகுடியை வச்சு முன்னாடி ஆட்டிட்டு இருப்பாங்க. அந்த அசைவினால அந்த நாகப்பாம்பு ஆடுற மாதிரி இருக்கும், அது ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பழி வாங்குறது வந்து ரிவெஞ்ச் எடுக்கவே எடுக்காது பாம்பு. சும்மா அதோட கேரக்டர் தற்காப்புக்காக அதை வந்து நம்மளை ஆப்போசிட் பண்ணுமே ஒழிய எந்த ஒரு பாம்பும் ரிவெஞ்ச் எடுக்கவே எடுக்காது. பாம்புகளை பற்றி மூட நம்பிக்கைகள் நிறையா இருக்குது, தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. போய் பாம்புகளை பற்றி நல்ல ஒரு முறையில் நம்ம அடிக்கடி வீட்டு பகுதியில் வரக்கூடிய 4 விஷப்பாம்புகளை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தெரிஞ்சிட்டிங்கனாலே இந்த பாம்புகளோட தொந்தரவு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது பாம்பு பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு முட்டை இடக்கூடிய ஒரு 23 முட்டை வரைக்கும் வைக்கும், சரிங்களா? முட்டை வச்சோடனே அது பார்த்திங்கன்னா நல்லா அது 100 வரைக்கும் அடகாக்கக்கூடிய ஒரு நாகப்பாம்பு, சரிங்களா? அந்த கூட்டு வரைக்கும் முட்டை பொறிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த தாய்ப்பாம்பு வெளியே போயிடும். இப்போ இந்த கண்ணாடி விரியன் பார்த்தீங்கன்னா குட்டி போடும் வகையை சேர்ந்தது, அதிகமாக 62 குட்டி வரைக்கும் போடும். அது குட்டி போட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், நிறைய அதனால ரொம்ப கொடுமையான விஷம் உள்ள ஒரு பாம்பு. இப்போ நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் மட்டும் 62 குட்டிகள் எடுத்தேன் இந்த பாம்புலேருந்து. ரெண்டு எல்லாமே பிறந்த குட்டி கிடைச்சாலே ரொம்ப டேஞ்சர். ஆனால் அது ஒரே வீட்டு ஹாலுக்குள்ளே நான் இந்த பாம்பு எடுத்தேன். எப்படி வந்துன்னு கேட்டால், ஹாலுக்கு பக்கத்தாடி ஒரு பழைய ரூம் வேஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க, தேங்காய் மட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்க ரூம்னு வச்சுருக்காங்க. அதில் குட்டி போட்ட குட்டி டைரெக்டாக எல்லா குட்டியுமே ஹாலுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் மதுரை காணும் டோட்டலாக 62 குட்டி நான் ரெஸ்கியூ பண்ணுவேன். இந்த மாதிரி வீட்டு பகுதியில் என்றைக்குமே சுத்தமாக வச்சுக்கணும்.
பாம்பு வந்து பால் சாப்பிட வரும், பால் குடிக்கும், முட்டை சாப்பிடும் அப்படின்றாங்களே, அதெல்லாம் உண்மையா?
பால் குடிக்கும்னு சொல்கிறது வந்து பொய் தானுங்கம்மா. ஆனால் அது வந்து ஒரு பாம்பு அடைச்சி வச்சு, தண்ணியே இல்லாத அடைச்சி வச்சு, தண்ணிக்கு பதிலாக பாலை வச்சா குடிக்க தான் செய்யும். ஆனால் பாலை ஜீரணம் பண்ண சக்தி பாம்புக்கு இல்லை, பாலை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி பாம்புக்கு இல்லை. ஏன்னா அப்போ அதை மீறி பாம்பு அதை குடிச்சுன்னா டைஜஷன் ஜீரணமாகும், பாம்பு இறந்து போகும். அதனால் பாம்பு பாலை குடிக்குங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. பாம்பு வராமல் இருக்குது, நீங்கள் வீட்டு பகுதியில் சுத்தமாக வச்சுருந்தீங்கனாலே வராமல் இருக்காது. ஆனால் அந்த பூண்டெல்லாம் தெளித்தா வராமல் இருக்குங்கிறது போய், பூண்டு தெளித்தாலும் வரும். நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்கனாலே இந்த பாம்பு வரதை கண்டிப்பாக தடுக்கலாம். இந்த சிறியா நங்கை செடி, பெரிய நங்கை செடிகள், அத்தனை செடிகளுமே போய், சரிங்களா, அத்தனை செடிகளுக்குள்ளேயுமே நான் போய் பாம்பு பிடிச்சிருக்கேன். எல்லாம் பாம்பு வராமல் இருக்கு, வீட்டுக்கு வெளியே சிறிய நங்கை செடி, பெரிய நங்கை செடி ரெண்டு கார்னர்லேயே வச்சுருப்பாங்க. நான் அந்த வீட்டை தாண்டி வீட்டு ஹாலுக்குள்ளே போய் பாம்பு பிடிச்சிருக்கேன். காரணம், அப்படி செடி வச்சிருக்கிற வேலை செய்கிற மாதிரி இருந்தால் இந்த பாம்பு வந்திருக்காது இல்லையா. இவங்க அசுத்தமாக வச்சுருந்தாலே எப்பேர் பண்ணுற பாம்பும் வீட்டுக்குள்ளே வரும்.
சரி, இந்த ட்ரெயின் பைப் வழியாக ஒரு வேளை வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா மனிதர்களை பார்த்த உடனே அது வந்து போய் ஒளியறதுக்கு தான் முயற்சி பண்ணோம் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணணும்?
உடனே பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு உடனே தகவல் கொடுங்க, அது எந்த ரூமில் இருக்கும், அந்த ரூம் கதவை சாத்திக்கிங்க. அதுக்கு நீங்கள் பார்த்த இடத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு என்ன வழின்னு உங்களுக்கு தானே தெரியும், அந்த வீட்டில் இருக்கீங்க. அந்த வெளியே போகிற வழியில் நீங்கள் நாங்கள் வர வரைக்கும் வெளியே போகுதா இல்லை வீட்டுக்குள்ளேயே அந்த லைன்லேயே தான் இருக்காங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் வர வரைக்கும் நீங்கள் அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாம்பு நாங்கள் வர வரைக்கும் இன்னி பாம்பு வெளியே வரலன்னு சொன்னீங்கன்னா உடனே அதுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நாங்கள் தொலைவி எங்கள் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி கொண்டு வனப்பகுதியில் விட்டுருவோம்.
சரி, இப்போ ஒரு ரூமில் வார்ட்ரோப் ஒரு வேலை திறந்துருக்குதுன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளே துணிகளுக்குள்ளே புகுந்துட்டு எப்படி நீங்கள் பிடிப்பீங்க?
இப்போ எனக்கு பூந்ததை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து இதுக்குள்ள தான் பூந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி ஒன்று ஒரு இடம் உள்ள இல்லாமல் சின்ன இடம் இருந்தாலும் அது தெளிவாக நாங்கள் தொலைவி பார்த்து பாம்பு இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக இருக்குதா இல்லை வெளியே போயிடுச்சாங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு போயிடும். அதை இந்த 24 மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கூப்பிடலாம்.
சார், இந்த மாதிரி பிடிப்பட்ட பாம்புகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா நம்ம சமீபத்தில் கிணத்துக்கடவு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுளி பாம்பு அதெல்லாம் பிடிச்சி மருத்துவ, அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான், அதுக்கெல்லாம் விலைக்கு விற்றாங்க. அப்புறம் ரெண்டு தலை உள்ள பாம்பு அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்ச பாம்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
இந்த மண்ணுளி பாம்பு அதை விற்கிறாங்க, விற்றா 100,000 போகும், 1 crore போகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சுத்த மூட நம்பிக்கை, அது ஒரு பொய், ஒரு வதந்தீந்துன்னு கூட சொல்லலாம். அந்த பாம்புனால யாருக்கும் எந்த ஒரு யூஸும் இல்லை. அந்த பாம்பு இருந்தால் விவசாயிகளுக்கு வேணால் நல்லது. ஏன்னா ஒரு 100 மண்புழு செய்யக்கூடிய ஒரு பாம்பு ஒரே மண்ணொலி பாம்பு செஞ்சிடும், மண் வளத்தை ஈஸியாக பெருக்கும், சரிங்களா. அதனால் விவசாயிகளுக்கு வேணால் நல்லது வழியே இவங்க ஒரு பொய்யான தகவல் சொல்லி இது ஊர் புல்லாக நாடு புல்லாக பரவி இந்த இது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டும் இருக்கோம். இப்போ கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இப்போ இந்த மண்ணொலி பாம்பு விற்கிறாங்க அப்பாங்க, இந்த மாதிரி நியூஸ் இப்போ வர்றது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பாம்பு வந்து விஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட விஷத்தை வச்சு தான் மனிதர்களுக்கு உடைய விஷமுறிவு மருந்து தயாரிக்கிறாங்க. அதனால் பாம்போட விஷம் எல்லா விஷயத்துக்கும் நல்லது விஷயம் தான் தெரியுது. ஆனால் பாம்பு விஷம் எடுக்கிறது வந்து நம்ம கோயம்புத்தூரில் இல்லை, அது செங்கல்பட்டில், அதுக்குன்னு சென்னையில் ஸ்னேக் பார்க் இருக்குது, அங்கே தான் அந்த இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் பிடித்த பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 10 வகையான பாம்புகள், 10 பாம்பெல்லாம் பிடிக்கிறோம். பிடிச்சனே நாங்கள் அருகில் உள்ள ஆனைக்கட்டி வனப்பகுதி இல்லை, இப்படி கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு வரைக்கும் பிடிக்கிற பாம்பு மயில்கல் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே இந்த மாதிரி வனப்பகுதியில் பக்கத்தில் எந்த வனப்பகுதி இருக்குதோ உடனே அங்கே கொண்டு விட்டுரும்.
கொஞ்சம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு கூட ஊருக்குள்ளே வந்துடுது, ஆடு மேய்க்க போகிற ஆட்கள்லாம் கூட அது வளர்ச்சி பிடிச்சிருது அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி சொல்லுங்களேன், மலைப்பாம்பு அதனோட இறை தேடும் விதம் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பு. நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாம்புன்னு கூட சொல்லுவாங்க மலைப்பாம்பை. அது பார்த்தீங்கன்னா உணவுக்காக மலையிலிருந்து கீழே இறங்கும்போது கையில் ஒரு நாய் கிடச்சேன்னா கூட, லாஸ்ட்டாக பெரியநாய்க்கு மலையத்திலும் கூட நாங்கள் ஒரு நாய் விலங்கின மலைப்பாம்பு கூட பிடிச்சிருப்போம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல நாய் கிடைச்சாலும் சரி, அதோட அளவுக்கு மீறி அதோட அளவை விட பாதி அளவுக்கு என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஈஸியாக அதை சுருட்டி ஈஸியாக விழுங்கக்கூடிய தன்மை உள்ளது மலைப்பாம்பு. அந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து ஆட்டம் முழுங்கச்சாலும், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கோழி கூண்டுக்குள்ளே பூந்தும் கூட 2 கோழியும் முழுங்கிட்டு ஒரு கோழி கூண்டுக்குள்ளேயே மலைப்பாம்பு ஒன்று 8 நீள மலைப்பாம்பு படுத்திருந்து, நாங்கள் அதை அப்படியே பத்திரமாக பிடிச்சி அப்படியே பக்கத்தில் அந்த போலுவாம்பட்டி வனப்பகுதி இருக்குது அங்கே கொண்டியும் விட்டுட்டோம். இப்படி நாங்கள் மலைப்பகுதிக்குள்ளே இருந்து வர்றது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே டெம்பரேச்சர் காரணம் இல்லைன்னா கீழே வந்து தண்ணி இருக்கிற பகுதியில் மலைப்பாம்பு கண்டிப்பாக தண்ணி தேவை. அதனால் தண்ணி சார்ந்து உள்ள பகுதியில் கண்டிப்பாக அந்த மலைப்பாம்புகள் அதிகமாக இருக்கும். மனுஷனும் கிடைக்காது, மனுஷங்களை வந்து சாப்பிடும் மலைப்பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா தான், அது வந்து தற்காப்புக்காக அது என்ன வேணாலும் பண்ணும். இப்போ பசிக்குதுங்கும்போது அது என்ன, அதனால் சாப்பிடக்கூடிய என்ன ஒரு பொருளோ அதோட அளவு சைஸ் விட கம்மியாக இருந்ததுன்னா அது என்ன பொருளாக இருந்தாலும் அது விழுங்கக்கூடிய தன்மை உள்ளது மலைப்பாம்பு.
அப்புறம் அனகோண்டான்னு ஒரு படம் வந்தது இல்லையா, உண்மையிலேயே அனகோண்டாங்கிற ஒரு வகை இருக்குதா, இல்லை ஆப்பிரிக்க வகை பாம்புகளா அது, அதை சொல்லுங்களேன்.
அனகோண்டாங்கிற பாம்பு இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு, அது நம்ம நாட்டில் இல்லை புரியுதுங்களா. ஆப்பிரிக்கா சவுத் ஆப்ரிக்கில அந்த பாம்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக நீளமாக வளரக்கூடிய ஒரு பாம்பு தான், ஆனால் நம்ம நாட்டில் இல்லை. அதனால் அந்த பாம்புகளை பற்றி நம்மளுக்கு பேச வேண்டாம். நான் ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏப்ரல்லேருந்து மே ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்புகள் இணை சேரும் காலம் அதிகமாக உள்ளது. அதனால் அதிகமாக மனிதன் வாழக்கூடிய இடத்துல நாகப்பாம்பு அதிகமாக படையெடுத்து வரும் புரியுதுங்களா. ஏன்னா போன வாரத்துலேருந்து இந்த வாரத்தில் மணி வந்து 22 நாகப்பாம்புகள் பிடிச்சிருக்கும், எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் பிடிச்சிருக்கும். இதனால் தயவு செஞ்சு வீட்டு பகுதியில் வீட்டுக்கு வெளி காம்பவுண்டுக்கு வெளியே ஆகட்டும், காம்பவுண்டுக்குள்ளேயே செடிகள் வைக்கிறத உடனே தவிர்த்துருங்க. வீட்டுக்குள்ளே அது பழைய பொருட்கள் வேண்டான்னு நீங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே அடுக்கி வச்சுருப்பீங்க, வீசறக்கு சங்கட போட்டோ இல்லை விற்கிறக்கு சங்கட போட்டோ, அது தயவு செஞ்சு உடனே தவிர்த்துருங்க. இதெல்லாம் பண்ணி வச்சுனா வீட்டுக்குள்ளே பாம்பு வரத உடனே தவிர்க்கலாம்.
சரி சந்தோஷ், இப்போ வந்து பாம்பு வந்துருச்சு, உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தாங்களேன்.
என் நம்பர் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, 9976776539. மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள், 99 76 77 65 39.
அருமையாக விளக்கம் சொன்னீங்க. அதாவது பாம்புகள் 4 வகை, கொடிய விஷமுள்ள பாம்புகள் எப்படி ஊருக்குள்ள வருது வீட்டுக்குள்ள வருது, கடிச்சதுன்னா என்ன பண்ணணும், முதலுதவியா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அருமையான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? நம்மளை சுற்றி எத்தனையோ வகை பாம்புகள் இருந்தாலும் 4 வகை தான் விஷமுடையது அப்படின்ட்டு சொன்னாங்க சந்தோஷ். கடிக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே விஷமுடையது அப்படின்ட்டு நம்ம நினச்சா நம்மளுடைய எண்ணம் தான் தவறானதும்னு சொல்லியிருக்கிறாரு. பாம்பு கடித்தா பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, அங்கேயும் ஓடக்கூடாது, நிதானமாக இருக்கணும், உடனடியாக பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று தேவையான மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம சுற்றி உள்ள இடத்த சுத்தமாக சுகாதாரமாக வைக்கணும், அப்படி வச்சாலே வீட்டு பகுதியை சுற்றி பாம்புகள் வர்றது கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு அருமையான குறிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. பாம்புகளை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க சந்தோஷ்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி பற்றிய உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி எண் 243-1055. TNAU அக்ரிடெக் போர்ட்டல் இணையதளத்தில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதோடும் கேட்பதோடும் மட்டுமல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.